உள்ளவனும் கூட தெளிவுக்கவனும் தருகிறவை உறுதியாக தள்ளறியப்படும் தொடர்பு இடைப்படும் தருகன் பாத கள்ளவனை பொதுபோது கவலமிட கடித்துண்டு கருணையினும் வெள்ளமுதல் கொடி சித்தி வெள்ளத்தில் இருந்து வரவனை அழைத்திருப்பான். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழும் இசையை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி பாழை திருநாவலூர் வந்தொற்றன் கதம் போற்றி குழிமணி திருவாதவர திருத்தாள் போற்றி எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவள்ளினாலே கூடியிருக்கின்ற அரியாந்தர் உங்களுடைய உண்ணாத்தருடைய அடியனுடைய சிறந்தாண்ட வணக்கங்களை சந்தர்க்க தெரிவித்துக்கொண்டு மார்கழி திங்கள் வழிபாடானது மகர்ஷி ஒருபுத்து சாமியுடைய திருமணத்திலே எல்லாமல்ல ஆடல்வல்லாருடைய திருவள்ளினாலும் நிவாசக பெருமானுடைய குருவருடையாலும் தொடர்ந்து சிந்திக்க குருவருள் கூட்டியிருக்கின்றது. இந்த வகையிலே திருப்பள்ளி எழுச்சி திருப்பாடல் சிந்திக்க ஏழாவது திருப்பாடல் ஒரு மிக முக்கியமான திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. திருப்பள்ளி எழுச்சி திருப்பள்ளி எழுச்சியாக நிவாசக பெருமான் பெருமானை வழிபடுகின்ற தன்மையையும் எவ்வாறு அவரிடத்திலே வழிபட வேண்டும் என்கின்ற முறையை எல்லாம் நெறியை அற்புதமாக திருப்பள்ளி எழுச்சியிலே காட்டுகின்றனர். இறைவனை வழிபடுகின்ற அந்த முறையானது இயல்பாக வழிபடுகின்ற தன்மையாகும். பெருமானிடத்திலே அவரை பள்ளி எழுந்தருளாயே என்பதாக ஒவ்வொரு திருப்பாடலிலேயும் அமைத்து போன திருப்பாடலிலே மைப்பொரு கண்ணியர் மாண்டத்து இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா என்பதாக அமைத்தும் இறைவனை வழிபடுகின்ற முறையாக முக்கியமான அந்த நிலை மனம் ஊன்றுதல் என்கின்ற தன்மை இந்த மனம் என்கின்ற இந்த மனதை பெருமானிடத்திலே குவிக்கின்ற தன்மை ஒன்றிய நிலை அந்த நிலைதான் உண்மையான அந்த வழிபாட்டினுடைய தொடக்கமாக அமைகின்றது. அப்படி மனதை பெருமானிடத்திலே ஒன்றி வழிபடுகின்ற அந்த தன்மைக்கு அப்பற வீட்டிலிருந்து உணர்வுடன் அடியார் என்பதாக சொல்லி பெருமானுடைய திருவடியிலே ஒன்றி இருந்து நினைப்பின்கள் சுத்தமற்று ஊனமில்லை என்பதாக அமைத்தும் இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்பு எவ்வாறு அந்த அனுபவம் என்பதையும் திருப்பள்ளி எழுச்சியிலே மிக ஆழமாகவும் அற்புதமாகவும் அமைக்கின்றார். அதில் இந்த ஏழாவது திருப்பாடல் யாருக்கும் கிடைக்காத ஒன்று எனக்கு கிடைத்தது என்பதாக சொல்லுவார். இதில் எத்தனையோ பேர் அமரர்கள் தேவர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களெல்லாம் இந்த பெருமானுடைய அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதாக எண்ணி எண்ணி நின்ற நிலையிலே நமக்காக இந்த மண்ணுயிர்களுக்கு இறங்கி வருகின்ற பெருமானாக விளங்குகின்றான் என்கின்ற அந்த அற்புதமான தினத்தையும் ஏழாவது திருப்பாடலிலே அமைக்கின்றார். இந்த ஏழாவது திருப்பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து ஓதி தொடங்குவோம்.
எளிதாக வருகின்றார் என்பதாக முனிவாசக பெருமான் இந்த இரண்டு நிலைகளை காட்டுகின்றார்.
பேரின்ப நிலையை அவர்கள் அனுபவித்தது கிடையாது. ஆனால் பேரின்பம் பேரின்பம் என்பதாக சொல்லி இந்த மனுலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்படி பெருமானை இன்பம் 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 என்பதாக, இன்பமே என்னுடைய அன்பே என்பதாக எல்லாம் சொல்லுகின்றார்கள். இப்படி எங்கும் இல்லாதது ஒரு இன்பம் என்பதாக சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் என்ன, எப்படி பெருமானை இப்படி இன்பம் என்பதாக சொல்லுகின்றார்கள் என்பதாக தேவர்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே கூடி பேசிக் கொள்ளுகிறார்கள். இப்படி இந்த தேவர்கள் தேவேந்திரன் எல்லா தேவர்களும் சேர்ந்து பெருமானை பற்றி இந்த மனுலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் இன்ப வடிவானவன், இன்பத்தை தருகின்றவன் என்பதாக சொல்லுகின்றார். இந்த இன்பம் எப்படி இருக்கும்? இந்த இன்பம் உடனே ஒரு தேவன் சொன்னா இந்த இன்பம் இப்படித்தானா இருக்கும் என்பதாக சொல்லுகின்றான். எப்படி அது பழத்தின் சுவையை போல இருக்குமோ இந்த இன்பம். எப்படி மாம்பழம் என்று சொல்லக்கூடிய இந்த மாம்பழம் என்பது உண்டு அறிந்தவன், மாம்பழத்தை சாப்பிட்டவர்களுக்கு தெரியும் மாம்பழத்தின் சுவை, மாம்பழத்தில் இருக்கக்கூடிய வகைகள் தெரியும். மாம்பழத்தை உண்டு போதே சொல்லிடுவான், இது என்ன மாம்பழம் சார், இது பங்கன பொருள், இது நீலம், இது இந்த வகையை சார்ந்தது, ஏன் எப்படி சொல்ல முடிகின்றது என்பதாக பார்த்தால், ஏற்கனவே அந்த பழத்தை உண்டதனுடைய அந்த அனுபவத்தின் காரணமாக நாம் சொல்ல முடிகிறது. ஆனால் மாம்பழமே பார்க்காத மாம்பழமே உண்ணாத ஒருவன் அவன்கிட்ட போயிட்டு நீங்க மாம்பழத்தை கொடுத்து அதனுடைய சுவையை துவைக்க சொன்னால் என்னன்னு சொல்லுவோம், ஏன் என்பதாக சொன்னால் மாம்பழத்தின் சுவையை அறிந்திராதவர்களுக்கு அது என்ன சுவை, எதை சார்ந்தது, எப்படி என்பதாக தெரியாது. அதை போல இந்த தேவர்கள் சொல்லுகின்றார்கள், அது பழ சுவையில் இந்த பழத்தின் சுவையை போல இருக்குமோ, ஏன் என்பதாக சொன்னால் பழத்தை உண்டு அனுபவித்தவர்கள் அவர்கள், எதை நாம் அனுபவித்து இருக்கிறோமோ அதன் வகை அதை அடிப்படையாக கொண்டு இன்னொன்றை நம்பார் சார். இது இப்படி இருக்கிறது என்பதாக சொன்னால் இது எப்படி தித்திக்கிறது, சர்க்கரை போல இது தித்திக்கின்றது. அப்ப சர்க்கரையை சாப்பிடுறாங்க, சர்க்கரை இருக்கின்றது என்பதாக, சர்க்கரை போல என்பதாக சொல்லுகின்ற பொழுது உண்டதை வைத்து உண்ணாததை நாம் இரண்டையும் ஒத்து பார்ப்பது போல, இங்கே தேவர்கள் எல்லாம் பெருமானுடைய இன்பம் பேரின்பத்தை எவ்வாறு இருக்கின்றது என்பதை அவர்கள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார், அது பழ சுவையை போல இருக்கின்றது என்பதாக எடுத்தார்கள். தெரியும், இன்னொரு தேவன் சொன்னா இல்ல இல்ல அது பழத்தின் சுவையை போல இருக்காது, நாம் எல்லாம் இந்த பார்க்கடலை கடைந்து எடுத்தோம் அல்லவா அமிர்தம், இந்த அமிர்தத்திற்கு சுவைக்கு ஈடான சுவை கிடையாது, ஏனால் இந்த அமிர்தத்தின் சுவையை போல பெருமானுடைய இன்பம் இருக்கும். பெருமானுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை இவர்கள் எல்லாம் அனுபவித்து சொல்லுகின்ற இந்த இன்பம் நிச்சயமாக இது அமிர்தத்தின் சுவையை போல இருக்குமோ என்பதாக இரண்டாவது ஒரு தேவன் சொல்வார்கள், அது பழசுவை என அமுதன். உடனே இன்னொருத்த சொல்றா, இல்ல இல்ல இதெல்லாம் வந்து மண்டலகத்திலே இருப்பவர்களுக்கு மட்டுமே உரியவர் பெருமான், அங்கதான் அவருக்கு ரொம்ப அவருக்கு பிரியம், அவர் அங்கேதான் போய் நமக்கு அவர் அருள் செய்வார், அந்த அடியார்களுக்கு அருளாளர்களுக்கு மண்டலகத்திலே இருக்கிறவர்களுக்கு தான் அருள் செய்வார், நமக்கெல்லாம் அவர் அருள் புரிவது அவருடைய இன்பத்தை அனுபவிப்பது என்பது அரிது, நமக்கெல்லாம் கிடைக்காது, அது பழசுவை என அமுதென அரிதற்கு அரிதன். இன்னொரு தேவன் சொல்றா, இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஏன் நமர் பிறர் என்பது அறியேன், நான் கண்டதே கண்டு வாழ்வேன், எனக்கு உண்மையான உணர்வு யார் என்பது எனக்கு நான் அறிந்து கொள்ளவில்லை. சுந்தரமூர்த்தி நாயன திருவாரூருக்கு செல்லுகின்ற பொழுது திருவாரூர் பெருமானை நோக்கி சொல்லுகின்றார், அந்த ஊர் எல்லையிலே இருந்து பெருமானை நோக்கி பாடிக்கொண்டு செல்லுகின்ற பொழுது திருவாரூர் எல்லையிலே இருந்து சொல்லுகின்றார், நமர் பிறர் என்பது அறியேன். உறவு என்பதாக சொன்னால் உண்மையான உறவு எது, உறவு என்பதாக சொல்லுகின்ற பொழுது எனக்கு உண்மையான உறவினர் யார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருந்துவிடும், யார் யாரோ என்னுடைய சொந்தக்காரன் தான் உண்மையான உறவினர் உண்மையான உறவினர்னு நினைச்சுட்டு இருந்தேன், கையில காசு மத்தியாசு இல்லைன்னு சொன்னா எந்த உறவினரும் என்னை மதிப்பது கிடையாது, செல்வம் இருக்கின்ற பொழுதுதான் உறவு என்பதாக இருக்கும். வள்ளுவபெருமான் சொல்வார், உண்மையான உறவு என்பதை நீ கண்டுபிடிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் நீ வறுமையிலே இருக்கின்ற பொழுது உன் உடனாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உன்னுடைய உண்மையான உறவு என்பதாக. அப்படி நமர் பிறர் என்பது அறியேன், நான் கண்டதே கண்டு வாழ்வேன், நான் யார் எப்படி வாழ்கின்றார்கள் என்பதாக பார்த்து ஆடம்பரமான வாழ்வினை விரும்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தமரம் பெரிதும் முகப்பல், இந்த தமரம் என்பதாக சொன்னால் ஆரவாரம், என்னுடன் நான் போனால் 10 பேர் என்னை சூழ்ந்து கொண்டு வர வேண்டும், நான் எங்க இருக்க உட்கார்ந்தா உட்கார்ற இடத்துல இப்படி இருக்க வேண்டும், நிற்கிறா நின்னா 10 பேர் கை தட்டணும், உட்கார்ந்தா 10 பேர் கை தட்டணும், மாலை ஆரவாரம்,
இப்படியெல்லாம் எனக்கு இந்த வாழ்வு வேண்டும் என்பதாக சொல்லி உகந்து விட்டேன். தமரம் பெரிதும் உகப்பன். இப்படியெல்லாம் இருந்த நிலை எனக்கு இப்பொழுது பெருமானே ஏதாவது நான் உய்வதற்கு வழி இருக்கிறதா என்பதாக சொன்னால், தமரம் பெரிதும் உகப்பன் தக்க ஆறு ஒன்றும் இல்லாதே, இப்படி ஒரு வழியும் எனக்கு உய்வதற்கு இல்லை என்பதாக சொல்லி குமரன் திருமால் பிரமன் கூடிய தேவர். இந்த தேவாசிரிய மண்டபம் என்று சொல்லக்கூடிய ஒரு மண்டபம் உண்டு திருவாரூர். இது மிகச்சிறந்த ஒரு மண்டபம். இங்கேதான் பெரிய புராணத்தினுடைய வித்து தோன்றிய இடம் தேவாசிரியம். விரண்மிண்ட நாயனார் என்று சொல்லக்கூடிய அந்த நாயனார் அங்கே இருந்து அந்த தலைமை நிலையிலே நிற்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படி அந்த வழியாக செல்லுகின்ற பொழுது அடியார்களை வணங்காமல் செல்லுகின்றாயே இவன் யார் என்பதாக கேட்டபொழுது இவன் ஊரன் என்பதாக, ஓ அடியாரை வணங்காமல் செல்வது தவறு என்பதாக சொல்லி அவரை கண்டித்த பொழுது எவ்வாறு வணங்குவேன் என்பதாக திருவாரூர் பெருமானிடத்தில் போய் நின்று கேட்கின்றார். தில்லைவாழ் அந்தரம் அடியாருக்கும் அடியேன் என்பதாக பாடு என்பதாக சொல்லி எடுத்த திருத்தொண்ட தொகை பிறந்த இடம் திருவாரூர் தேவாசிரியம். அடியார்களுடைய சிறப்பு, அடியார்களுடைய துகள், அடியார்களுடைய அந்த துகளை எடுத்து தன்னுடைய திருநீராக பூசிக்கொண்டு திருவாரூர் பிறந்தார்கள் அடியாருக்கும் அடியேன் என்பதாக நின்ற நிலை. இந்த திருவாரூர் தேவாசிரிய மண்டபம் பெருமானுக்கு மிக உகந்த மண்டபம். அடியார்கள் எல்லாம் கூடி நிற்கின்ற ஒரு இடம் ஆயிற்று. அந்த இடத்திலே பெருமான் வந்து அங்கே எழுந்தருள்வது நிச்சயமாக அங்கே எழுந்தருள்வார். அப்படி இந்த பிரமன் திருமால் குமரன் என்ற அத்தனை பேரும் பெருமானை தரிசிக்க வேண்டும், பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும், கைலாயத்திலே போய் நின்றால் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறது. இங்கே திருமால் போய் நிற்கிறார், பிரம்மன் போய் நிற்கிறார் பெருமானை பார்ப்பதற்காக. நோ அப்பாயின்மெண்ட், நந்திதே அவர் சொல்றார். அப்புறமா அடியார்களை பார்த்துட்டு சரி கைலாயத்தில்தான் பார்க்க முடியல, வேற எங்கே போய் பார்ப்பது என்பதாக சொன்னால், இங்கே தேவாசிரிய மண்டபம் என்று சொல்லக்கூடிய இந்த தேவாசிரிய மண்டபம் அடியார்கள் குழுமி இருக்கின்ற இந்த சபையிலே நிச்சயமாக பெருமான் எழுந்தருள்வார். இது பெருமானை வழிபடுவதற்குரிய ஒரு குறுக்கான வழி என்பதாக சொல்லி தேவாசிரிய மண்டபத்திலே யார் யார், குமரன் திருமால் விரமன், குமரன் திருமால் விரமன். குமரன் என்பதாக சொன்னால் யாரு, முருகப்பெருமான். முருகப்பெருமானே தன்னுடைய தந்தையார் இடத்திலே ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னால் எங்கே வந்து பார்க்குறாருன்னா இங்கேதான் வந்து பார்க்கணும். கைலாயத்தில் போய் வீட்டில் அங்கே போய் பார்க்கலாம்னு சொன்னால்தான் அவருக்கே முடியாது. எளிமையாக பார்க்க முடியும் என்பதாக சொல்லி ஒரு இடம் என்பதாக சொன்னால் தேவாசிரிய மண்டபத்திலே அடியார்கள் குடிநீரின் சபையிலே போய் அங்கே நின்றால் நிச்சயமாக பெருமானுடைய திருவருள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதற்காக குமரன் திருமால் பிரமன் கூடிய தேவர் வணங்கும் அமரன் இருப்பதும் ஆரோ அவர் எம்மையும் ஆழ்வரோ கேள்வி, அவர் எம்மையும் ஆட்கொள்வாரா என்பதாக சொல்லி அடியார்களிடத்தில் வைத்த அந்த தன்மையை அறிதற்கும் அறியது அது பண சுவையென அமுதென அறிதற்கு அறிதென நுர்த்த சொல்றா. இல்ல இல்ல இதெல்லாம் நீ சொல்றது பொருடா, பெருமானுடைய இன்பத்தை மிக எளிமையாக நாம் எல்லாம் அனுபவித்து விடலாம், அது எளிது. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலே ஒவ்வொரு அனுபவமாக சொல்லிக்கொண்டு அது பண சுவை என அமுதென அறிதற்கு அறிதென எளிதென அமரரும் அறியார். இது தேவர்கள் நிலை. சரி, மண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய நமக்கு எப்படி என்பதாக சொல்லுகின்ற பொழுது இது அவன் திரு, இது அவன் திரு, இந்த இது அவன் திரு உரு என்பதாக சொல்லக்கூடிய இந்த சொல் மணிவாசக பெருமானுடைய இந்த சொல் மிக மிக ஆழமான ஒரு சொல். பெருமானை கண் முன்னே நிறுத்தி இங்கே உள்ளத்திலே திருப்பள்ளி எழுச்சி என்பது இதுதான். இந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஹார்ட் என்பதாக சொல்லக்கூடிய மையம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த இடம் எது என்பதாக சொன்னால் இந்த இடம்தான் மையமாக வைத்திருக்கிறேன். திருப்பள்ளி எழுச்சியிலே எங்கே வழிபட வேண்டும் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இப்படி வழிபட்டுக் கொண்டே அகத்திலே வழிபடுகின்ற பொழுது உள்ளுக்குள்ளே தோன்றுகின்ற அந்த மொழியானது இது அவன் திருவுரு என்பதாக அமையும். இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே இது அவன் திருவுரு என்பதாக
இது குருவாக இருந்து எனக்கு உணர்த்தியவன் பெருமான், குருவாக இருந்து எனக்கு உணர்த்திய அந்த தன்மையை, குருவருள் மூலமாக திருவருள் சிக்குகின்ற அந்த தன்மையை, இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்கொண்டு இங்கு எழுந்து அருளும் மதுவளர் மொழி திரு உத்தரகோச மங்கையுண்டாய் திருப்பெரும் துறையுரை மன்னா என்பதாக அமைத்து திருச்சதகத்திலே 58வது திருப்பாடல், பழச்சுவை இதுவா அமுதச்சுவையா என்பதாக எல்லாம் எண்ணுகின்ற அந்த நிலையில்லாமல் இது இப்படி என்பதாக காட்டுவார். இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து கரும்பு தரு சுவை எனக்கு காட்டின, எப்படி அந்த சுவை இருந்தது என்பதை தெளிவா சொல்வார். இது பழச்சுவையோ இது அமிர்தத்தினுடைய சுவையோ சந்தேகம்தான் கிடையாது. எப்படி இந்த சுவை என்பதாக சொன்னால், இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை, தெளிவாக சொல்லு என்று நிலை. அப்படி பெருமாளுடைய இன்பத்தை தெளிவாக தென்ன தெளிவாக இது அவன் திரு குரு என்பதாக காட்டுகின்ற இந்த சொல் உள்ளத்திலே எழுதி வைக்க வேண்டிய ஒரு சொல். இந்த திருச்சதகத்திலே 5வது பதிகம் 58வது பாடல், எடுத்து அந்த வேள்விக்குரிய அந்த பொண்ணை பெருமானிடத்திலே இருந்து பெற்று தன்னுடைய தந்தையாருக்கு கொடுப்பதற்காக அங்கே திருவாவடுதுறை பெருமானை வணங்கு முகமாக அமைப்பார். அங்கே திருவாவடுதுறை பெருமானை வணங்குகின்ற நிலையிலே ஒரு கருத்தை மிக அற்புதமாக அங்கே ஞானசம்பந்த பெருமான் அமைத்துக் கொடுப்பார். இதுவோ எமை ஆளும் ஆறு என்பதாக அந்த இடத்திலே அவரை அந்த திருவாவடுதுறை பெருமானை நிறுத்துவார். இடரிலும் தளரிலும் எனதொரு நோய் தொடரிலும் உணகலன் தொழுதெழுவே கடந்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமை ஆளுமாறு இதுவோ எமை ஆளும் ஆறு ஈவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையர் எனக்கு கொடுக்கலன்னு நீயே வச்சுக்கோ. நீ ஒட்டை இல்லாத செல்வமா? அத்துணை செல்வத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய பெருமானே. ஆனால் அந்த இடத்திலே கேட்கின்றார், இதுவோ எமை ஆளும் ஆறு, என்னுடைய நிலையும் உன்னுடைய நிலையும் ஆன்மா ஆகிய இருக்கக்கூடிய நான் இங்கே உன்னுடைய முன்னிலையிலே வந்து நிற்கின்ற பொழுது இந்த ஆன்மாவை எவ்வாறு எவ்விதத்திலே எந்த வகையிலே இந்த ஆன்மாவிற்கு அருளை புரிய வேண்டும். அந்த நிலையிலே ஆன்மா வந்து ஒவ்வொரு முறையும் பெருமானை வழிபடுகின்ற பொழுது என்னை உன்னுடைய திருவடியிலே என்று வந்து ஆட்கொள்ளப் போகின்றாய் என்கின்ற அந்த கருத்தினை பெருமானுடைய திருவடியிலே நாள்தோறும் வைக்க அந்த நிலை எது எமை பணிகொள்ளும் ஆறு என்பதாக அமைத்து பெருமானே என்னுடைய வழி காயத்தில் இடுவாய் கடற்கீழ் வைப்பாய் கூறுதலே என்பதாக அமைத்து எல்லாம் உன் செயலாக அமைத்துக் கொண்டு எனக்கு நீ இட்ட பணியை நான் செய்கின்றேன் என்பதாகிய நிலையிலே பெருமானுடைய திருவருள் நெறியிலே நின்று செய்கின்ற அத்துணை நிலையும் இதுவோ எமை ஆளும் ஆறு என்பதாகிய நிலையையும் இணைத்து நம்முடைய சிவஞான போதத்திலே சொல்லுவார், ஏகனாகி இறைப்பணி நிற்றல் என்பதாக சொல்லுவார். ஏகனாகி இறைப்பணி நிற்றல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது நானும் சிவமும் வேறு அல்ல என்பதாக அமைக்கின்ற நிலையையும் அப்பொழுது செய்கின்ற அந்த பணி என்பதாகிய அத்துணை பணிக்கும் அவன் ஆதாரமாக விளங்குகின்றான் என்கின்ற அந்த அமைப்பையும் அத்துணையும் ஒன்றாக இணைத்து எது எமை பணி கொள்ளும் ஆறு. பெருமானுடைய முன்னிலையிலே போய் நிற்கின்ற பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி இடத்திலே நேரடியாக பேசுவார். அவங்க அம்மா அந்த உத்தரவு அந்த பதில் சொல்லுவாங்க, இவங்க இங்கே அவங்க பேசுறது கேட்காது, இவர் பேசுறது மட்டும் வெளியில இருப்பவர்கள் கேட்கு. பைத்தியகாரமா இருந்தாலும் பைத்தியம் மத்தன் உன்மத்தன் என்பதாக சொல்லி ஊர்ல இருக்கிறவர்கள் பைத்தியம் பைத்தியம் என்பதாக சொல்லி, ஆனால் பெருமானுடைய சன்னிதியிலே போய் நிற்கின்ற பொழுது அந்த திரு குறிப்பு உணர்கின்ற தன்மை அருளாளர்களுக்கு உண்டு. இறைவன் அந்த இடத்திலே இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியும். மகிழ மரத்தடியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரா இல்ல மூலத்தானத்துல இருக்கிறாரா தெரியும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போய் பார்ப்பார், பார்த்தா ஆல் எஸ்கேப். எங்க இல்லையா மூலத்தானத்துல எங்கன்னு பார்த்தார், பார்த்தா மகிழ மரத்தடியில் போறாரு. ஓ இங்க இருக்கியா நீ? அப்படி பெருமானுடைய அந்த திருக்குறிப்பு பெருமானுடைய அந்த நிலை அத்துணையும் அறியக்கூடிய நிலையை எது எமை பணிகொள்ளும் ஆறு என்பதாக அமைத்து இங்கே பெருமானிடத்திலே போய் நிற்கின்ற பொழுது வழிபடுகின்ற பொழுது பெருமானிடத்திலே நாம் உரிமையோடு உரையாடுகின்ற அந்த தன்மையை திருச்சதகம் 81வது பாடலிலே நீ போய் நின்னேன்னு சொன்னால் அடிகள் என் ஆரம்பதே எனக்கு ஆறுமை நீ அல்லதே என்பதாக பெருமானுடைய கவனத்தை நம்பக்கம் திருப்பி அவர் பேசவில்லை என்பதாக சொன்னால் ஏதாவது பேசு என்பதாக பெருமானிடத்திலே முன்னிலையாக நின்று கொண்டு உரிமையோடு அமைக்கின்ற அந்த தன்மையை மிக அற்புதமாக திருச்சதகம் 5வது பதிகம் 81வது பாடலிலே சொல்லுவார்.
இங்கே அவனுடைய இன்பத்தை அனுபவித்து அவனுடைய இன்பம் இதுதான், இது அவன் திருகுரு என்பதாக நிறுத்தி இவருடைய இந்த இன்பமானது அமரர்களுக்கும் அரிய இன்பமானது எமக்கு எளிமையாக வந்து இந்த உலகத்திலே அமைத்த அந்த நிலையையும் எது எமை பணிகொள்ளும் ஆறு என்பதாக கேட்டும் இன்று எனக்கு எளிவந்து அருளி என்பதாக திருவண்ட பகுதியிலே அமைத்து எனக்காக எளிமை நிலையிலே எனக்காக எழுந்தருளிய பெருமான் என்பதாக நிறுத்தி எவ்வாறு இவனை காண முடிந்தது என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால் பெருமானுடைய திருவருளை அவன் அருளாலே அவன் தாள் பணிந்த நிலையின் காரணமாக இறைவனுடைய திருவருளின் துணை கொண்டு அவனை வழிபடுகின்ற அந்த தன்மையின் காரணமாக இது அவன் திருவுரு இவன் அவன். எனவே இப்படி பெருமானை வழிபடுகின்ற தன்மை அவன் அருளாலே அவனை வழிபடுகின்ற அந்த நிலையையும் இங்கே எடுத்து வைத்து இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே என்பதாக அமைத்த நிலையிலே திரு ஏசரவு 38வது திருப்பதிகம் 1வது பாடலிலே பெருமானுடைய இன்பத்தை அற்புதமாக விளக்கி காட்டுவார். திரு ஏசரவு பாடல் 1